துலா 10 ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு அற்புத 10. வழங்குபவர் திரு எஸ் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
எப்போதும் போற்றி இருக்கின்ற வாழ்வு வேண்டும், தப்பேதும் சாரா வண்ணம் சாந்தமாயிருக்க வேண்டும். இப்பிறப்பகல உன்னை அகலாது இருக்க வேண்டும், செப்பிய வரமே வேண்டும். செல்ல விநாயகனே போற்றி உலகில் வாழ்கின்ற தேவரெல்லாம் விரும்பினார் போகத்தை மேலும் மேலும். மண்ணுலகில் வாழ்கின்ற மாந்தரெல்லாம் மனையோடு பொய் வாழ்வை மதித்துள்ளார்கள். பண்ணுடைய பதஞ்சலி வியாக்கிரவாத பாக்கியமே உம்மை போல் பரதன் தன்னை எண்ணினார். உலகம் இல்லை இல்லை யாங்கள் செய்த மாதவமே பெரிதுமாதோ. சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநேற்று கோலமணி சிவந்த திருமேனி. நவகோடி மதியுதித்ததென்ன பிரகாசம் நல்ல குருந்தடி நீழல் மாதவர்கள் சூழ சிவஞான தேசிகனாய் தென்றிசையை நோக்கி திருவாக ஊரன்றான் வருவான் என்று எண்ணி சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம். திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம். திருச்சம்பரம் மாயனே மரிகடல் விடம் வானவாமணி கண்ட ஜிம்வமுதே நாயினே நூனை நினையவும் மாட்டே. நாயினே நூனை நினையவும் நமச்சிவாய என்று உன்னடி பணியா பேயனாயிலும் பெருநெறி காட்டாய் பிறை கூலாம் ஜடை விஞ்ஞகனேயோ சேயனாயி நின்று அலறுவதளவோ திருப்பெரும் தூரை மேவிய சிவனே. திருப்பெருந்தூரை மேவிய சிவனே திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதே வாசகர் மலரணி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானனுடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசக விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே அற்புத 10 என்கின்ற பதிகத்திலே 8வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருள் கூட்டியுள்ளது. உயிர்களுக்கு ஜவகரமான் செய்கின்ற உபகாரம் அளவில்லாதது. உடம்பு தந்து, உலகம் தந்து, உலகத்திலே வாழ வேண்டியதற்கு பொருள்களை தந்து, பூதங்களை படைத்து, பூதங்களை இயக்கி, அதற்கு மேலாக அவன் எல்லை இல்லாத கருணையினாலே எத்தனையோ ஆலயங்களை தன்னுடைய கோயிலாக கொண்டு, அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய மனைவி உள்ளவர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து பரிவாரங்களோடு எத்தனையோ தலங்களில் இருக்கிறார். இவற்றிற்கெல்லாம் மேலாக வேதாகமங்கள் என்கின்ற நூலை அருளி செய்து அதன் மூலமாக உயிர்களுக்கு உணர்வை தந்து, அதுவும் அல்லாமல் அதுக்கு மேலே நல்ல தமிழ் புலவர்களை அருளாளர்களை இந்த நாட்டிலே பிறக்க செய்து அவர்கள் மூலமாக அருள் நூல்களை தந்து அந்த நூல்களின் மூலமாக தன்னிடத்திலே பத்தி கொள்ளும்படியாக புத்திய தருகிறார். அது மாதிரிலாம் செய்யவில்லையானால், இத்தனை ஏற்பாடெல்லாம் செய்யவில்லையானால் இந்த அளவுக்கு உலகத்துல இந்த பக்தி இருக்காது. இவ்வளவு ஏற்பாடு செய்து வைத்தோம், அதுல இந்த சைவ சமயத்துல சேருவது பக்தி பண்ணுவது கொஞ்சமா தான் இருக்கும், அதிகமா இருக்காது. சைவ சமயங்கிறது உயர்ந்ததாகினால அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு அதிக பேர் வரமாட்டான். உயர்ந்த படிப்பு படிக்கிறவன் கொஞ்சமா இருப்பான், சாதாரண சின்ன படிப்பு படிக்கிறவன் ரொம்ப இருக்கும். ஏழைகள் அதிகமா இருப்பான், பணக்காரன் கொஞ்சமா இருப்பான், கல்லாதவன் ரொம்ப இருப்பான், கற்றவன் கொஞ்சமா இருப்பான், தர்மம் செய்யாதவன் ரொம்ப இருப்பான், தர்மம் செய்யறவன் கொஞ்சமா இருப்பான். அதனால உயர்ந்தது கொஞ்சமாக இருக்கும், தாழ்ந்தது அதிகமா இருக்கும். அதிலே இந்த சமயாச்சாரிகளாகிய நால்வரை இந்த நாட்டிலே அவதாரம் பண்ண செய்து, கைலாயத்தில் இருந்த சமயாச்சாரியர்களே இந்த நாட்டிலே அவதாரம், தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் வேற கேரளா அஸ்ஸாம் பஞ்சாபு காஷ்மீருக்கெல்லாம் போக சொல்லாமே நம்ம நாட்டில் அவதாரம் பண்ண செய்து நால்வரையும் அவர்கள் மூலமாக பாடல்களை பாட வச்சாம்பார், அது பெரிய விஷயம். அதிலே திருவாசகத்தை பாடுவதற்கு தகுதி உள்ளவன் இவன் தான் என்று தன்னிடத்தில் இருந்த திருநந்தி தேவரை இந்த நாட்டுக்கு வரச் செய்து, கைலாயத்தில் இருந்த திருநந்தி தேவர் இந்த நாட்டுக்கு வரச் செய்து, திருவாதூரில் பறக்க வச்சு அவரை மந்திரியாக ஆக்கி குதிரை வாங்க வர வச்சு, திருப்பெருந்துறையில் குருவாக இருந்து குதிரை வாங்க போனவரை மறுச்சு உபதேசம் பண்ணி அவரை சாமியாராக ஆக்கி அவர் மூலமாக திருவாதகத்தை பாடி சிவனை எழுதி கொடுத்துருக்கிறார். இது பெரிய உபகாரம். மந்திரியாக ஆக்கி அவரை குதிரை வாங்கிறதுக்காக வரச் செய்து, குதிரை வாங்க போனவரை நடுவழியிலே ஆவுடையார் கோயிலில் குருவாக எழுந்தருளிருந்து உபதேசம் பண்ணு வித்து அவர் மூலமாக இந்த திருவாதகத்தை பாட வைத்து, அந்த திருவாதகத்தையும் சிவபெருமானை எழுதி சிதம்பரத்தில் எழுதி தன்னுடைய திருக்கரத்தால் எழுதி பஞ்சாட்சரப்படியில் வைத்து அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறான் திருவாசகம். அதனாலே மற்ற நூல்கள் எல்லாம் விட திருவாசகம் மக்களுக்கு ஞானத்தை கொடுப்பதிலே ஒன்றா நம்பராக இருக்கிறது. எல்லா நூல்களும் ஞானத்தை, ஞான நூல், ஞானிகள் அருள் செய்த நூல் எல்லாமே ஞானத்தை தரும். திருவாசகம் அதிகமாக ஈடுபடுத்தும் சிவனத்தில், திருவாசகம் சிவனத்தில் அதிகமாக அது ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானை என்கிறார் அல்லவா, ஈர்த்து தன்பக்கமாக இழுத்து ஆண்டு கொண்ட பெருமானை என்கிறார் அல்லவா. அதனால திருவாசகம் மற்ற சமயவாதிகளையும் இழுக்கக்கூடியது, மற்ற சமயவாதிகளையும் நமக்கு புறச்சமயமானமாக இருக்கிறவனா கூட திருவாசகம் ஈடுபடுத்தும். அதனால திருவாசகத்தை ஓதினவர்கள் கேட்டவர்களுக்கு சிவனிடத்தில் பிரியம் உண்டாகும். சிவனிடத்திலே, சிவனிடத்திலே சிவபெருமானுக்கு ரொம்ப, சிவனிடத்திலே மாணிக்க வாசகருக்கு பிரியம், மாணிக்க வாசகத்தில் சிவபெருமானுக்கு பிரியம். அது சிவனுக்கு மிகப்பிரியன் வாத ஊரன், சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாத ஊரன். அவனுக்கு உபதேசம் செய்து வைக்க ஆசையுடன் உருந்தடியில் அமர்ந்தான். மாணிக்க வாசகர் குதிரை வாங்க போன திருவாத ஊரடிகள் சிவபெருமான் வருவான்னு நினைச்சு போகல, வருவான்னு இவருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது, மாணிக்கவாசகருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சுதான் வருவேன், அந்த வழியில குதிரை வாங்க வருவான்னு சொல்லித்தான் குருத மடத்துல உட்காந்து அப்படி வலிய வந்து இருந்து உபதேசம் பண்ண வச்சு அதன் மூலமாக இந்த ஞான வாசகத்தை பாட வச்சிருக்காரு. அதனால இந்த வாசகத்தை ஓதுகின்றவர்கள் கேட்கின்றவர்கள் எல்லாரையும் சிவகண்டத்திலே பத்தி பண்ண இந்த நூலானது புத்தியை கொடுக்கும். அந்த முறையிலே வந்து இந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் மூலமாக நமக்கு இலவசமாக தந்துருக்கோம், இலவசமாக தந்துருக்கோம். இது இதனுடைய அருமை எல்லாம் சாதாரண மக்களுக்கு புரியாது, சாதாரண மக்களுக்கு புரியாது. அது இந்த நாட்டு கிடைச்சிருக்கிற ஒரு செல்வம் வேற எந்த நாட்டுக்கும் கிடைக்கல, தமிழ்நாட்டு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பெருமை வேற எந்த நாட்டுக்கும் கிடைக்கல. அதில் இந்த பக்தி இலக்கியங்கள் திருமுறைகள் கிடைச்சிருக்கிறது ஆச்சரியம். அதில் இந்த திருவாசகம் எட்டாம் திருமுறையாக இருப்பது, திருமுறைகளிலே எட்டாவதாக இருப்பது, பன்னிரு திருமுறைகளிலே எட்டாவதாக இருப்பது. அது என்ன காரணத்தினால எட்டாவதாக வந்துச்சுன்னு சொன்னால், எது எட்ட முடியாதோ அந்த பொருளை எட்டு முடியாக செய்வது இந்த எட்டாம் திருமுறை. சிவபெருமான் தான் எட்டாதவர், பிரம்மாவுக்கு எட்டலையே விஷ்ணுவுக்கு எட்டலையே, எட்ட முடியாத சிவனை நமக்கு கிட்டத்தில் கூட்டிட்டு வந்து அருள் பண்ண வைப்பது திருவாசகம். எட்ட முடியாததை எட்டு முடியாக செய்வது எட்டாம் திருமுறை. அதனால் இந்த திருமுறையிலே வருகின்ற வாக்கியங்கள் எல்லாமே கேட்கின்றவருடைய மனத்திலே பதியும், உயிரிலே பதியும். அதனால இந்த திருவாசகத்திலே அற்புத பத்துன்னு பாடியிருக்க, அற்புத பத்து அதிசய பத்து என்றெல்லாம் பாடியிருக்க. அந்த அற்புத பத்துல எட்டாவது பாட்டு, ஊசலாட்டும் இவ்வுடல் உயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றறுத்து உயர்ந்ததன் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியாரடி கூட்டியார் பூதம் அரியேனே என்பது இந்த பாட்டு. இதுல என்ன சொல்றாருன்னா, உயிர் உடல் ரெண்டு நமக்கு தெரியுதா, உடம்பு தெரியுது, உயிர் தெரியல, உயிர் தெரியும். எது தெரியாம இருக்குதோ அதுக்குதான் ஆற்றலே அதிகம். உலகம் தெரியும், கடவுள் தெரியாது. உலகம் தெரியும், உடம்பு தெரியும், உயிர் தெரியாது. உயிர் இல்லைன்னா உடம்பு இயங்காது, கடவுள் இல்லைன்னா உலகம் இயங்காது. உயிர் இல்லைன்னா உடம்பு இயங்காது, அதனால தெரியுமில்ல. இந்த உயிருக்கு உடம்பு சிவபெருமான் தருகிறார். இந்த உடம்பு நம்மா சம்பாதிச்சதல்ல, நம்மா சம்பாதிச்சதல்ல. இந்த உடம்பு தருவதற்கு அவரு அதுக்கு ஆதாரம் என்னன்னா உயிர் செய்த வினை. வினை உயிர் முற்பிறப்பிலே செய்த வினைக்கு தகுந்தாற் போல இப்பிறப்புல உடம்பு, முற்பிறப்பில எப்படி பாவ புண்ணியங்களை செய்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல உடம்பை கொடுத்து, அந்த உடம்பு செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல ஊர் அமையறது, தேசம் அமையறது, சனம் அமையறது, செல்வம் அமையறது, கல்வி அமையறது, எல்லாமே அந்த வினைக்கு தகுந்தாற் போல அமையும். அதனாலே இந்த உடம்பான உடம்பையும் உயிரையும் என்ன பண்ணுதுன்னா இருவினை என்கின்ற பாசமானது பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகுது, பல ஊர்களுக்கு கூட்டிகிட்டு போகுது. மேல் உலகம், கீழ் உலகம், இந்த உலகம், இந்த உலகத்திலேயே எத்தனையோ ஜென்மங்கள் எந்தெந்த ஊர்ல இருந்தவனு தெரியாது, முன்ன எந்த ஊர்ல இருந்தவனு தெரியாது. எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன்னு சொல்றாரு அல்லவா, அது போல எத்தனை ஊர்ல சுத்தி வந்திருக்கோம்னு தெரியாது. இப்ப இந்த ஊர்ல இருக்கிற அடுத்தாப்புல எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாது. ஆனா திருவாசகம் கேட்கறவங்க சிவபுரத்துக்கு தான் போவாங்க. திருவாசகம் கேட்பதுனால சிவபெருமான் என்ன பண்ணாரு, இன்னமே ஒரு தாய் வயிற்றுல பிறக்க விட மாட்டார். மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போச்சு, பிறப்பு மாய அறுக்கும்படி சமர்த்தனாக இருப்போம் சிவபெருமான். அதனாலதான் சுல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்குள் பல்லூர் ஏத்தப்படுகின்றார். அதனால திருவாசகத்தை கேட்கின்றவர்களுக்கு பிறப்பு வராது. அப்படியே பிறப்பு வந்தா கூட தான் இருக்கிற ஊர்ல பிறக்க வச்சு மறுபடி கும்பிட வைப்பாரு. அதனாலே இப்படி இந்த உடம்பானது உயிரானது சொர்க்கம் மத்தியம் பாதாளம் என்கின்ற மூன்று உலகங்களிலும் சுத்திக்கிட்டு அலையுது, சுத்திக்கிட்டு அலையுது. அது மலம் ஆய கண்மம் ஆயையும் தெருவதாயி மண்ணி சலமாறும் பிறப்பிறப்பில் தங்கி தரை கீழ் மேலும் நிலையாத கொள்ளிவட்டம் கரங்கண நிமிடத்தின்கண் அலமாறும் இறைவன் ஆணையால் உயிர் சாரும் அந்த என்பது சிவஞான சித்தியாது. அவையே தானே ஆயிரு வினையில் போக்கு வரவு புரியானை நீக்கமின்றி நிற்குமந்த என்பது சிவஞான போகம். அதனாலே இந்த உடம்பு இங்க வர்றதுக்கு காரணம் என்னன்னா வினை, 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 வினை. இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுதா அதுக்கு வினைதான். அது எது போலங்கிறாரு, ஊசல் போல, ஊசல் போல. ஊசலிலே உட்கார்ந்தவனே என்ன பண்ணுவான், ஊசல் உட்கார்ந்தவன் போக வர போக வர போக போக வர ஊசல் உட்கார்ந்தவன் என்ன பண்ண சும்மா இருக்க மாட்டான். ஊசல் உட்கார்ந்து சும்மா இருக்க மாட்டான்ல, பெஞ்சில் உட்கார்ந்துருவேன் சும்மா இருப்பான், ஊசல் உட்கார்ந்துக்குவன் என்ன பண்ணுவான் போக வர போக. அதனாலே இப்படி வினையாகிய ஊசலானது வினையா வினையிலே இது தங்கி இருக்குது, வினையிலே தங்கி இருக்குது. வினை ஊசல், வினை ஊசல், ஊசல் போக்க வர போக வர இருக்குதா, அந்த வினையின் மூலமாக உடம்பு உயிரும் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதான் போக்கு வரவுன்னு, போக்கு வரவு, போக்கு வரவு. அதான் போக்கு வரவும் புணருமிழா புண்ணியனை என்பது திருவாசகம். அது சிவபெருமான் போறதும் இல்லை வாரதும் இல்லை, நம்ம தான் போக வர போக. அவரு போக்கும் இல்லை வரவும் இல்லை புணர்வும் இல்லை. புணர்வுன்னா ஒரு பொருளை கலந்து விடுவது. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், உலக பொருளில கலந்து இருக்கிறோம். மனைவி மக்கள் வீடு வாசல் படங்காசில அழுந்தி கிடக்கிறோம். அந்த மாதிரி போக்கும் வரவும் புணர்வும் இல்லாதவன் சிவபெருமான் உயிரானது எப்படிப்பட்டது என்றா போக்கு வரவு புணர்வு உடையது. அந்த போக்கு வரவுக்கு பணம் வேணும் இல்ல, போக்குவரவுக்கு பணம் வேணும் இல்லப்பா. இப்ப மெட்ராஸுக்கு போயிட்டு வர்றதுன்னா பணம் வேணும் இல்ல. இது போக்குவரவுக்கு என்ன பண்ண தெரியுமா, அதான் வினைதான் பணம். அதை அருமையா சொல்றாரு, ஊசலாட்டு உடல் உயிராயின இருவினை. இருவினையானது ஊசல் போல ஆட்டுதான். ஊசல்ல உட்கார்ந்தவன் இங்கும் அங்குமாக போக வர இருப்பது போல இருவினையின் மூலமாக இங்கும் அங்குமாக அலைகிறது. அது பட்டினது சுவாமி சொன்னாரு, ஊட்டு வைப்பானும் உறங்கு வைப்பானும் இங்கு ஒன்றோடு ஒன்றை முட்டு வைப்பானும் முயங்கு வைப்பானும் முயன்றவனை காட்டு வைப்பானும் இருவனை பாச கயிற்றின் வழி ஆட்டு வைப்பானும் ஒருவருடைய தில்லை அம்பலத்தில். இருவினை பாசத்தின் மூலமாகத்தான் இருப்பான் நம்முடைய போக்குவரவே நடக்கிறது. பலன்கள் பூராவும் வினையின் பலன் தான், வினை இருந்தால்தான் பலனே. அதனால இப்படி போக்கு வரவுமாய் இருக்கிற உயிருக்கு அந்த போக்குவரவுக்கு ஆதாரமாக இருப்பது இருவினை. இருவினையே அரு இல்லையானால் போக்குவரவு இருக்காது. இருவினை தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்க, வினை தீர்ந்து போச்சுன்னா போகாது வராது. இப்போ ஊசல் கயிறு அந்திருச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன், போக மாட்டேன் வரமாட்டேன், ஊசல் அங்கனே கிடக்கும். அது போல வினை தொலைஞ்சிச்சுன்னா பிறப்பு இல்லை, வினை தொலைஞ்சிருச்சுன்னா பிறப்பு இல்லை. அதனாலதான் முந்தைய வினை முழுதும் ஓய உரைப்பணியாங்க. வினை தொலையணும், வினை தொலைகிறதுக்கு தான் இந்த மாதிரி வழிபாடு, அடியார் கூட்டம், சிவ தரிசனம், நல்ல நூல்களை கேட்கறது, புண்ணிய காரியங்களை செய்வது, தல தரிசனம், பூஜை பண்றது, எல்லாமே வினை துறையறதுக்காகும். வினை தொலையணும். வினையை சேர்க்கப்படாது. சேர்த்த வினையை அனுபவிச்சு தொலைச்சு போடுறோமா, இன்னமேலும் வினை சேர்க்கப்படாது. சேர்ந்த வினையத்தை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது இன்பமாகவும் துன்பமாகவும் வரும், இன்பமாகவும் வரும் துன்பமாகவும் வரும். அந்த வினையை அனுபவித்து கொண்டிருக்கும் போதே நல்ல வழிபாட்டை செய்து மனவாக்கு காயங்களாலே எந்த விதமான பாவங்கள் செய்யாம, மனவாக்கு காயங்களாலே எந்த விதமான பாவ செயல்களும் செய்யாம, மனத்தாலே பாவத்தை நினைக்காம, வாக்கினால பாவ வார்த்தைகளை பேசாம, காயத்தினால பாவ செயல்களை செய்யாம இருந்தான்னா வினை இல்லாமல் போயிடும், வினை இல்லாமல் போயிடும். அப்படி வினை இல்லாமல் போச்சுன்னா பிறகு இல்லை, வினை தீர்ந்து போச்சுன்னா பிறப்பு இல்லை. அதனாலதான் மீட்டுங்கு வந்து வினைப்பிறவிசாரா அப்படின்னாரு. மீட்டுங்கு வந்து வினைப்பிறவிசா, வினை இருந்தா பிறகு வந்துடும். ஒரு பாயிண்ட் இருந்தா கூட அதுக்கு பிறப்பு வந்துருவோம்ப்பா. இப்ப இந்த மரம் இருக்குது பாரு, மரம் இந்த முள்ளுச்செடி இதெல்லாம் இருக்குது பாருப்பா. ஒரு வேர் இருந்துச்சுன்னா மறுபடியும் தொலைஞ்சிக்கும், ஒரு வேர் இருந்துச்சுன்னா தொலைஞ்சிக்கும், ஒரு வேர் இருந்தா போகும். அதனால வினைய வேற இருக்கிறவன் சிவபெருமான் தான், வினைய வேற இருக்கிறவன் சிவபெருமான். அது விநாயகனே வினையை வேற இருக்கவல்லான்னு சொல்லி பாடினாரு நம்பியாண்டார் நம்பிகள். அத மாணிக்கவாசகர் பிறவி வேற அறுத்து என் குடிமுழுதாண்ட பிங்கியாகா என்றார் மாணிக்கவாசகர். வேற அறுக்கிறது சுத்தமா ஒரு வேறு கூட இல்லைன்னா எப்படி தலையும். அது போல வினை சுத்தமா தீர்ந்து போச்சுன்னா பிறப்பு இல்லை, வினை சுத்தமா தீர்ந்து போச்சுன்னா பிறப்பு இல்லை. இப்ப நம்ம பிறந்து இருக்கிறது தெரியுது இல்ல, பிறந்து இருக்கிறது தெரியுது இல்ல, அப்புறம் இறக்குறதுன்னு தெரியுது, பிறந்திருக்கிறதும் தெரியுது இறக்கிறதும் தெரியுது. இந்த பிறப்பு இறப்பு காரணம் இல்லாமல் காரியம் வராது. காரணம் இல்லாமல் இப்ப கரண்ட் இல்லைன்னா லைட் தெரியாது இல்லவா. அது போல பிறக்கிறதுக்கு வினைதான் காரணம், இருக்கிறதுக்கு வினைதான் காரணம், போறதுக்கு வினைதான் காரணம். அதனாலே வினை சுத்தமா தொலைய வேணுமானால் வழிபாடு அவசியம், வழிபாடு மனவாக்காயங்களாலே வழிபாடு அவசியம். அதனால வழிபாடு பண்ணும் காலங்கள்ல பாவங்கிறது ஒரு கடுகடவு வராம பாத்துக்கணும். பாவங்கிறது மனசு வாக்கு காயத்தினால் ஒருத்தர ஒரு தீய வார்த்தை சொன்னோம்னு வச்சுக்கோ, அது சிவபெருமான் கணக்கு எழுதிடுவான். இன்னாரே இப்படி வந்து பேசினான் அப்படின்னு கணக்கு எழுதிடுவான். அதுக்கு ஒரு பரப்பு வந்துடும். அது எந்த பரப்புன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஏதாவது கெடுதல் நினைச்சோம்னு வச்சுக்கோ, நினைச்சாலே போதும் அதுக்கு ஒரு பரப்பு உண்டு. அதுக்கு மேல ஏதாவது தீய காரியங்களை உயிருக்கு செய்தோம்னு வச்சுக்கோ, செயலாலே கையினாலே செய்தோம்னு வச்சுக்கோ, அதுக்கு பரப்பு உண்டு. ஆனா அது பாவம் அதிகமாக இருந்தா அது மிருகமாக பறக்க வச்சிருவான், மிருகமாக பறக்க வச்சிருவான். அதனாலே சாக்கிரதையா இருக்கணும். இப்ப நம்ம செய்யறது நினைக்கிறது பேசுறது எல்லாமே சிவபெருமான் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறான். அவன் கணக்குல இருந்து யாரும் தப்ப முடியாது. அதை தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது ஓக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பொரீஷனு, எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பொரீஷனு. ஒவ்வொரு உயிர்களையும் சிவபெருமான் கணக்கு எழுதிட்டே இருக்கிறான். எட்டு கணக்கை மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாருன்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால அவன் போட்ட கணக்கை யாரும் மாத்த முடியாது. அதனாலே அந்த கணக்கில் இருந்து யாரும் தப்ப முடியாது. இப்ப அரசாங்கம் கணக்கு எடுக்குது இல்லவா, அரசாங்கம் கணக்கு எடுக்குது இல்லவா, இதுல கூட தப்பிச்சிடலாம், அங்க தப்ப முடியாது. இங்க லஞ்சம் கொடுத்து தப்பிக்கலாம், அங்க அதெல்லாம் ஒண்ணுமே ஒண்ணு, அங்க லஞ்சம் வாங்கறதுக்கு ஆளே கிடையாது. இப்ப இன்னொன்னு தெரியுமா, இப்ப நம்முடைய கணக்கு பூரா அந்த 9 கிரகத்துக்கிட்ட கொடுத்துட்றாரு சுவாமி, 9 கிரகத்துக்கிட்ட கொடுத்துட்றாரு. நீங்க பார்த்து உங்க இந்த ஆடுகளை எல்லாம் நான் நேரா பார்த்தேன்னா எனக்கு இறக்க வந்துடும். இப்ப சிவபெருமான் கடம்பு உரேசர் முற்றிலாமலையம் நேரா பார்த்தா நமக்கு இந்த கஷ்டம் இருக்குமா? இப்ப நமக்கும் சுவாமிக்கு நேரா தொடர்பு இருந்துச்சுன்னா கஷ்டம் இருக்குமா? ஐயா இருக்கவே இருக்காதுயா, இது உங்களுக்கு தெரியல இல்லையா. அவர் உத்தரவு போட்டுட்டு இவன் செய்யற அக்கிரமம் நியாயம் எல்லா கணக்கு லிஸ்ட்டு பூரா அந்த 9 பேத்துக்கிட்டே ஒப்படைச்சு விட்டு, யாராருக்கு என்னென்னமா இவனை தண்டிக்கணுமோ அவனுக்கு நல்லது பண்ணணுமோ பண்ணுங்க, நான் வந்து அதில் நேராக பார்க்க முடியாது. இப்போ பிரதம மந்திரியா நேராக பார்க்கறாரு, நம்மளே இங்க இருக்கிற போலீஸு தான் பார்க்குறான், கணக்குள்ள தான் பார்க்குறான். ஐயோ உண்டா இல்லையா, பிரதம மந்திரிக்கு நமக்கும் தொடர்பு இல்லப்பா. இப்போ பிரதம மந்திரி நம்ம பார்க்க முடியாதுல்லவா, செட்டுன்னு பார்க்க முடியாதுல்லவா. அதே மாதிரி சிவபெருமானை பார்க்க முடியாது, இங்க இருக்கிற அதிகாரிகளை பார்க்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற கிரகங்கள் நமக்கு கண்ணாறு தெரிகிறது, சூரியன் முதலாக கிரகங்கள் தெரிகிறது, அவர் செய்கிற பலனும் தெரியும். இந்த கிரகம் நடந்தா இந்த பலன் தான் நடக்கும். இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஜாதகம் பார்த்தே கேது திசை நடக்குது, 2.5 வருஷம் ஆச்சு. அது அப்பனுக்கோ அம்மாவுக்கோ விசந்து உண்டு அப்படின்னு சொன்னேன், அப்பனை விசந்து இண்டி ஆளு பிழைச்சது வருஷம் போச்சா, 2 லட்சம் செலவு பண்ணி பிழைச்சி விட்டுருக்கேன். கேது என்ன புரியுதா ராகு இல்ல, அந்த மாதிரி இல்ல, கிரகம் செய்கிறது அப்படியே படிச்சுன்னு தெரியுது. அதனாலே இப்படி ஆகாலே வினைக்கு தகுந்தாற் போல கிரகங்கள் கெட்டவர்கள் எல்லாம் நல்லவர்களும் அல்ல, அவங்க சமமான நிலையில் இருப்பவர்கள், யாருக்கும் பாரபட்சமா செய்ய மாட்டாங்க, கணக்குப்படி செய்வாங்க. 9 கிரகம் கணக்குப்படி செய்வாங்க. இப்ப ஞானசம்பந்தர் மதுரைக்கு போகும்போது அப்பசாமி இங்க போகப்படாது, நாடும் சரியில்லை, கோடும் சரியில்லை, கரகமும் சரியில்லை, போகப்படாது, அங்க சமணர்கள் நிறைய வஞ்சகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு வேதாரண்யத்துல. அப்போதுதான் ஞானசம்பந்தர் சொன்னாரு, சிவபெருமானுடைய உள்ளத்துல இருப்பதனாலே, உள்ளத்துல இருப்பதனாலே அந்த ஒன்பது பேரும் நல்லவர்களாக இருப்பார்கள், அடியார்களுக்கு நல்லவர்களாக இருக்கணும் பாருங்க. வேயுறு தோழிவங்கன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வேண தடவை மாசிறு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்த உளமே ஊந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பரம் உள்ளன ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே பாடினார் பாடினார போனாரு. வெற்றி முழு வெற்றி இருந்தாலும் எத்தனை வேதனை போய் இருந்த மடத்துக்கு நெருப்பு வச்சு விட்டாங்க. இருந்த மடத்துக்கு நெருப்பு அந்த கிரகம் வா ஞானிகளுக்கு எப்படி வருமுன்னா பெருங்காயம் இருந்த வாசனை போல நமக்கு பெருங்காயம் கட்டியா இருக்கு. அவங்களுக்கு வாசனை என்ன புரியுதா, வாசனை என்ன அப்படி துன்பம் போல தெரியும், இன்பமாக முடியும், அவங்களை பாதிக்காது, அவங்களை பாதிக்காது ஞானிகள். இப்ப அப்பர் சுவாமியை கடல்ல கட்டி போட்டேன், கல்லு மதுது கட்டி போட்டது வேணே மிதக்க வச்சது திருவுரு, கட்டி போட்டது வேணே மிதக்க வச்சது கல்லு மிதக்க வச்சது திருவுரு, அவங்களுக்கு பெருமையா போச்சு. அவன் வந்து சிறுமையா கொல்லணும் நினைச்சான், அதுல பெருமை உண்டாகி போச்சு. அதான் ஞானிகளுக்கு நமக்குள்ள வித்தியாசம். இப்ப ஞானிகளுக்கும் ஜெவருமானுக்கும் நேரா தொடர்பு. இப்ப சுந்தரர் இருந்தாருல்லவா, பணம் வேணும்னா ஜெவருமான்ட்ட கேட்பாரு, ஜெவருமானே கொடுப்பாரு. திருப்பூர்ல கொடுத்துருக்காரு, திருவாதிரில கொடுத்துருக்காரு, நாகப்பட்டினத்துல கொடுத்துருக்காரு, ஓனகாந்தில கொடுத்துருப்ப. நம்ம ஜெவருமான்ட்ட கிட்ட கொடுப்பாரா, கும்பிட்டு சும்மாதான் வரும், இங்கிட்டு வந்து வேலை செஞ்சாதான் பணம் கிடைக்கும் இல்லையா. நேரா இப்ப நான் சொல்றது ஒரு புரியுது இல்லையோ, பரம ஞானிகளுக்கும் ஜெவருமானுக்கும் நேராக தொடர்பு, நமக்கும் கிரகத்துக்கும் தொடரும், கிரகத்துக்கும் நமக்கும் தொடரும். இப்ப சுவாமியை வழிபடுவதனால என்ன பண்ணுவாருன்னா, நமக்கு என்ன பண்ணுவாருன்னா அதுல கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாரு, அந்த துன்பத்தை குறைச்சு. நம்மாடு தினந்தோறும் பூஜை பண்றேன், வழிபாடு பண்றேன், திருவாசம் படிக்கிறேன், அதனால அதிகமா கஷ்டப்படுத்தாதீங்கன்னு கிரகத்துக்கு கொஞ்சம் உத்தரவு கொடுவாரு. அது நமக்கு ஒரு ஒரு 20% 30% சகாயம் இருக்கும், விலங்கு தள்ளுபடிங்கிறாம் பாரு, அது மாதிரி இருக்கு இருக்கும். அதனால எல்லாவற்றிற்கும் காரணம் வினை. கிரகங்கள் பொதுவானவங்க, கிரகங்கள் அவங்கெல்லாம் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஸ்ட்ரைக்கு பண்ணுறதும் கிடையாது. இப்போ சூரியன்லாம் ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணான்னு வச்சுக்கப்பா, உலகம் நடக்கும். எத்தனை மணி எத்தனை நிமிஷத்துக்கு உதிக்கணுமோ உதிக்கிறான் போகிறான், இப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா அந்த உலகம் இருக்குமா இப்போ? அதான் அந்த சர்க்காரில் லஞ்சம் கிடையாது, அந்த சர்க்காரில் லஞ்சம் கிடையாது. அதனால இப்போ நமக்கு இந்த மாதிரி போக்கு வரவு இறப்பு பரப்பு இன்பம் துன்பம் வேதனை விசனை எல்லாம் வர்றது வினை காரணம். வினையை வச்சு கிரகங்கள் கொடுக்கும் அவ்வளவு. அதை ஊசலாட்டு உடல் உயிராயின இரு வினை மாணிக்கவாதுக்கு அந்த இரண்டு வினையும் அறுத்து விட்டாராம். வினையை சுத்தமா அறுத்து விட்டாராம், வினையை சுத்தமா அறுத்து விட்டாராம். வினை அறுத்து இருவினை அறுத்து, நல்வினையும் இல்லை தீவினையும் இல்லை. நல்வினை இருந்தா சொர்க்கலோகம், தீவினை இருந்தா நரகம், ரெண்டு இருந்தா இந்த ஊர் ஊரோ. நல்வினை செஞ்சவன் முழுவதும் நல்வினையா இருந்தா புண்ணியம் பண்ணவன் எங்க போவான், சொர்க்கத்துக்கு போயிடுவான் தேவலோகம். பாவம் அதிகமா பண்ணவன் நரகத்துக்கு போவான். ரெண்டும் பண்ண நாளுக்கு தான் இங்கே சுற்றிக்கிட்டு இல்லை. அதனாலே இப்போ மாணிக்கவாதருக்கு இந்த உலகத்திலையும் வேலை இல்லை, பாதாளத்திலையும் வேலை இல்லை, சொர்க்கலோகத்திலேயும் வேலை இல்லை, பின் எங்கே இருக்காரு? செவருமான் பார்வாடும் பாதாள நம்பாடும் உன்னோர் நம்பாடும் ஆர்வாடும் ஜாரா வகையருளி ஆண்டு கொண்ட நேர்வாடல் வாடி நினைப்பறிய தனிப்பெரியோன் சீர்வாடல் வாடி நாம் தெள்ளையரம் கொட்டாமோ. அதனால எங்கேயும் என்ன போக விடாமே, எங்கேயும் போக விடாமே தன்னிடத்திலேயே வைத்துக் கொண்டான் ஜெவருமான்கிறார். எங்கேயும் போக விடாம பறக்க விடாமே தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் என்று பாடுகிறார். அதனாலே இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வுரியவன் ஏயால என்னுடைய வினை அறுத்தான். அதற்கு மேலே ஓசையால் என்கின்ற நூல்களின் மூலமாக உணர்வோர்களுக்கு உணர முடியாதவன், நூல்களின் மூலமாக கடவுளை காண முடியாது, நூல்களின் மூலமாக கடவுளை காண முடியாது. அதனால நூலின் நூல்களை படித்து அந்த நூல்களின் மூலமாக ஞானத்தை பெற்றவன் கடவுளை காண்பார். இப்ப நூல்களை படிச்சவன் பார்க்க முடியாதுப்பா. இப்ப திருவாசகத்தை படிச்சான்னு வச்சுக்க, அதுக்கு ஒரு பலன் உண்டு, அது வேற. ஆனா அந்த பொருளை உணர்ந்தால் பலன், அதுல சொல்றபடி நடந்தால் பலன். கற்க கசடர கற்பவை கற்றவன் இருக்கு அதற்கு தகவல்னு சொல்லி அந்த நூலை சொல்லி இருக்கிறபடி நடந்தா பலன் உண்டு. நடக்கலைன்னா படிச்சதுக்கு மாத்திரம் பலன் இருக்குமா? கைகாட்டி பலகை இருக்குது இல்லப்பா, இதை திருச்சிக்கு போற வழின்னு காட்டுதுன்னு வச்சுக்க, அதை படிச்சுக்கிட்டே நான் திருச்சிக்கு வருவானா? இந்த வழியில போற பஸ்ல போகணும் இல்ல நடந்து போகணும். அதனால நூல்களாலே அண முடியாது, நூலாலே காண முடியாது. ஆனா இன்னொன்னு, இந்த கடம்பூரில் தேவாரம் இருவார், கடம்பூரில் தேவாரம், நூலால் நன்றா நினைவுகள் ஓய்கள், நூலால் நன்றா நினைவுகள். ஐயா நூல்களின் மூலமாகத்தான் கடவுளை தெரிந்து கொள்ள முடியும். அதில் சொல்லி இருக்கப்பட்டபடி நடந்து கொண்ட மனம் கடவுளை அடைந்து விடலாம். அருமை அருமை அருமை. நூல்களின் மூலமாக கடவுளை தெரிந்து கொள்ளலாம், இதுதான் கடவுள் என்று தெரிந்து கொள்வது, இதுதான் கடவுள் என்று தெரிந்து கொள்வது, அந்த கடவுளை அடைவதற்கு வழியை தெரிந்து கொள்வது. தெரிந்து கொள்ளலாம், ஆனால் நடந்தா தானே வழியை அடையும். அதனால் நூல்கள் இல்லாம கடவுளை அடைய முடியாது. நூல் உணர்வு இல்லாம நூல் அளவே யாகுமா நுண்ணறிவு என்றார் போல, நூலறிவு இல்லைன்னு வச்சுக்கப்பா ஒண்ணுமே இல்லையா. அதனாலே அவசியமா கற்க வேணும் கேட்க வேணும், கற்க வேணும் கேட்க வேணும், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். அதனாலே நூல்களாலே உணர்வார்க்கு உணர்வறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி, இவருக்கு உணர்வை தந்தான், உணர்வு தந்தான் என்றால் சிவஞானத்தை உபதேசித்தான். அது மாணிக்க வாசகருக்கு தான் சிவபெருமான் கண்ணீரை துடைச்சி விட்டு திருநீர் பூசி விட்டு காதில் உபதேசம் பண்ணி திருவடியை தலையில வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு உபதேசம் பண்ணது மாணிக்க வாசகருக்கு தான், வேற யாருக்கு அப்படி கிடையாது. அதனாலே அதை சொல்றாரு, ஒசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி, உணர்வை தந்தான். உணர்வு என்பது மெய்ப்பொருள் இது பொய்ப்பொருள் இது என்று காட்டி மெய்ப்பொருளை அடையும்படியான ஞானத்தை கொடுத்து விட்டார். மெய்ப்பொருளை அடையும்படியான ஞானத்தை கொடுத்து ஒளியாக்கி, ஒளியாக்கினா ஞானத்தை கொடுத்து, ஒளினா புரியுதா, ஞானத்துக்கு ஓமை ஒளி, அஞ்ஞானத்துக்கு ஓமை இருள், விஞ்ஞானத்துக்கு ஓமை ஒளி பிரகாசம், அஞ்ஞானத்துக்கு ஓமை இருள். அது விஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே வருது அல்லவா. அதனால ஞானத்துக்கு ஓமை பிரகாசம், அஞ்ஞானத்துக்கு ஓமை இருள். அதனாலே இருளை போக்கினான் ஒளியை தந்தான், இருளை போக்கினான் ஒளியை தந்தான். ஒளியிலே பொருள் தெரியும், இருளிலே பொருள் தெரியாது. ஒளியிலே பொருள் தெரியும், இருளிலே பொருள் தெரியாது. அதனாலே ஞானத்தை கொடுத்தபடினால கடவுள் நன்றாக தெரியும், ஞானத்தை கொடுத்தபடினாலே கடவுள் நன்றாக தெரிகிறது. அதனால அதான் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றறுத்து. பாசம் என்பதுதான் ஆணவம் கண்ணம் மாயை என்கின்ற மும்மலங்கள். பாசத்தினாலதான் நமக்கு உலக வாழ்வே, இப்ப உலக வாழ்வு எதுல இருக்குது, பாசத்துலதான் இருக்கு. எல்லா பொருள்லையும் பாசம் வச்சிருக்கோம்ல, மனைவி மக்கள் வீடு வாச பொருள்ல பாசம் வச்சிருக்கிறோம் இல்ல, இதுலதான் வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதுவே நிலை என்று கருதப்படாது. இப்படி உலகத்துல வாழாம இருக்க முடியாது, மனைவி மக்களோட ஜனத்தோட வாழாம இருக்க முடியாது. ஆனா அதுவே நிலை என்று இருப்பது அஞ்ஞானம், அதுவே நிலை என்றும் கடவுளை நினையாமல் இருப்பது அஞ்ஞானம். அதுவே அதுல இருந்து கொண்டே கடவுளை அடைவது, அதுல இருந்து கொண்டே கடவுள். இப்ப நாயன்மார்கள் எல்லாம் உலக வாழ்க்கையில மனைவி மக்களோட இருந்துதானே கடவுளை அடைந்திருக்கிறார்கள். நாயன்மார்கள் அது மனைவியோட மக்களோடவே சோலவுத்து போயிருக்கிறாங்களே. அதனாலே இந்த புத்தி வரணும், எந்த புத்தி, இது நிலை இல்லாதது அது நிலையானது என்று சொல்லி, இது கடமை, நம்முடைய கடமை அப்படின்னு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அம்மா அப்பா கூட பிறந்தவா மனைவி மக்கள் முதலாளர் செய்ய வேண்டிய கடமை நமக்கு பொறுப்பு. நம்மளை போட்டிருக்கேன், ஆளா போட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சு, காவல் ஆளா போட்டிருக்கேன் பாத்துக்கடா அப்படின்னு போட்டுருக்கேன். அந்த கடமையை செய்ய வேண்டியது. ஆனா நினைவு எங்க இருக்க வேணும், சிவனத்துல. சித்தத்தை சிவன் பாறை வைத்தார் என்றார் போல நினைவு அங்க இருக்க வேணும். ஏனென்றால் இந்த சனம் கடைசியிலே சனத்தை விட்டுட்டு நம்ம போயிருவோம், சனத்தை விட்டுட்டு நம்ம போயிருவோம், நம்மளை விட்டுட்டு சனம் போயிரும். இது நிச்சயம், நிச்சயம். செல்வம் நிலையா இளமையும் இல்லா தேகமும் இல்லாது சேர்ந்தோர் அனைவரும் நிச்சயம் பிரிவார் சேர்வது சுடுகாடு. அதனால இப்படி நிலையில்லாதது இது வந்து தெரிந்து, நிலையான பொருள் அது வந்து தெரிந்து, அந்த பொருளிலே மனத்தை வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாம் அப்படித்தானே இருக்கிறோம், சாமியை கும்பிடுறோம், கடவுள் சோரமா நமக்கு அருள் பண்ணுவாரு, இது நிலையில்லாதது அது நிலையானது என்று ஓரளவு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் எதன் காரணமாக, இந்த அருளாளர்கள் வாக்கினார், இந்த அருளாளர்கள் வாக்கினார். அதனாலே பாசத்தை சுத்தமாக அறுத்தான, வினைய அறுத்தானாரு, அப்புறம் பாசத்தை அறுத்தார். பாசங்கிறதா ஆணவம் கண்மமாய் என்கின்ற மும்மலங்கள். பாசமானவை பற்றறுத்து உயர்ந்ததன் பரம்பெருங்கருணையால், எல்லாவற்றிற்கு மேலாக இருக்கின்ற அளவில்லாத உயர்ந்த தன்னுடைய கருணையினாலே, அது அந்த கருணைக்கு உயர்ந்த தன் பரம்பெருங்கருணை, பெருங்கருணை பெருங்கருணை பரம்பெருங்கருணை உயர்ந்த தன் பரம்பெருங்கருணை. அப்பா பாப்பா பாப்பா, அதுதான் ஒரு பெரிய சுவாமியினுடைய கருணையை சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, உயர்ந்த தன் பரம்பெருங்கருணை. சுவாமியினுடைய கருணை அளவுபடாதது, அளவுபடாது. அப்படி கருணை இல்லையானால் இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழாது. இப்ப அக்கிரமம் பண்றவனு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கல்ல, அக்கிரமம் பண்றவன், அதர்ம காரியங்களை பண்றவன், பாவம் பண்றவன்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்லப்பா. அவனுக்கிட்ட செல்வம் இருக்குது, மனைவி மக்கள். இப்ப நம்ம கூட நினைக்கிறோம் இல்ல, அக்கிரமம் பண்ற நல்லா இருக்கிறான் அப்படின்னு கூட நினைக்கிறோம்ல, சில மையங்கள்ல நினைக்கிறோம் இல்ல. இப்படி சாமி இரவு போருமா கூட கஷ்டப்படுறவங்க கூட நினைக்கிறது உண்டு, உண்டு உண்டு உண்டு, அது இயல்பு. அவன் எல்லை இல்லாத கருணையினால அவனுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வள்ளி பண்ணுவான், அடுத்தாப்புல அடியோடு அடிச்சு விடுவான். இப்ப துரியோதனே நல்லா இருந்தா, துரியோதனே நல்லா இருந்தாப்ப பாண்டவர்கள் காட்டுல கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் துரியோதனே அடியோட போயிட்டானா, எவ்வளவு காலம் இருந்தா, கொஞ்ச நாள் இருந்தா அப்புறம் அடியோட தீர்ந்து போனா. இன்னைக்கு அவனுக்கு துரியோதனுக்கு பாவின் தான் போயிருக்கு துரியோதனே. ஆகையினாலே அக்கிரமம் பண்றவனுக்கு தண்டனை உண்டு. சில காலம் அவனுக்கு எது நல்ல திசா புத்தி நடந்துகிட்டு இருக்கும், அது சொல்லி இருப்பான். அப்புறம் சேர்த்து எல்லாம் கணக்கும் போட்டு அவனை சுத்தமாக்கிடுவான். அடுத்தாப்புல இந்த பிறப்பையே தர மாட்டாரு, மனித பிறப்பே வராது. அதனாலே இப்படி அவனுடைய கருணை எல்லாம் இல்லாத காரணத்தினாலே அவனுக்கும் ஜோறு போட்டுக்கிட்டு காப்பாத்திட்டு இருக்காரு. பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியாரடி கூட்டி அற்புதம் அறியேனே. இதுல இருவினை அறுத்தான்னு சொன்னாரு, அது அதுக்கு மேல உணர்வு தந்து ஒளியாக்கினான்னாரு. அப்புறம் பாசம் மாணவி பற்றறுத்துனாரு. அப்புறம் எல்லை இல்லாத கருணையினாலே ஆசை தீர்த்துன்னாரு. பாரு, ஆசையை தீர்த்தான், பாசத்தை அறுத்தான், இருவினையை அறுத்தான். இத்தனை இப்ப நம்ம கிட்ட இருக்கு, இத்தனையும் பாசம் இருக்குது, இருவரையும் இருக்குது, ஆசையும் இருக்குது, இருக்குதா இல்லையா? இத்தனையா அவனே நமக்கு கொடுத்துருக்கிறான். அது வேற, பாசம் கொடுத்ததாரு அவன் தான். பாசத்தை வச்சவன் அவன் தான், பாசத்தை அறுக்கிறவனும் அவன் தான். மாட்டை கட்டி போடுறவனும் மாட்டுக்காரன் தான், அதை அவுத்து விட்டு மேய வைக்கிறவனும் மாட்டுக்காரன் தான். மாடா அவுத்துக்காது, மாடா கட்டிக்காது, மாடா அவுத்துக்காதுப்பா, மாடா கட்டிக்காது, அது உண்மைதானே. மாட்டுக்காரன் கட்டி போடுறான், அப்புறம் என்ன பண்ற, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவுத்து விடுறான். அது போல இந்த மாடுகளை எல்லாம் ஜவுர்வானாகி இடையன் கட்டி போட்டுருக்கிறான், அப்புறம் குறிப்பிட்ட நேரம் வந்து அவுத்து விடுவான். அதனால இப்படி பாசமானவை பற்றெடுத்து உயர்ந்ததன் பரம்பெருங்கருணையால் ஆசை தீர்த்து அடியாரடி. ஆசைதான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம், ஆசைதான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம். அந்த ஆசையானது சாதாரணமான ஆசை ஒண்ணு, பேராசை ஒண்ணு. சாதாரணமான ஆசை, இப்ப நமக்கு எல்லாம் ஓரளவு சாதாரணமா ஆசைதான் இருக்கு. அப்படி நமக்கு ஆசை இருக்கு, அப்படி ஒண்ணு பெருசா இல்ல, அப்படி இல்ல. மந்திரி ஆகணும்னோ, எஸ்டேட்டு வாங்கணும்னோ, பசு ரூட்டு வாங்கணுமோ, அப்படி எல்லாம் ஆசை இல்லையில. ஏதோ நமக்கு ஓரளவுக்கு ஆண்டவன் வேண்டியதை கொடுத்தான்னா போதும் அப்படின்னு இருக்கிறோம். ஆசை இருக்குது, ஆனா பேராசை இல்லை. பேராசைதான் கிடுது. பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவனையன் உடலத்துக்குமோ என்பது கந்தர் அனுபவி. அதனால பேராசை உடையவன் அழிஞ்சு போவான், பேராசை கூடவே கூடாது. அது திருமூலர் சொன்னாரு, ஆசை எருமின்கள், ஆசை எருமின்கள், ஈஸ்வரோடாயினு ஆசை எருமின்கள், ஆசை படப்பட ஐவரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாவே என்பது திருமந்திரம். அதனாலே ஆசை என்பது பொருத்தமானதிலே ஆசை வைப்பது, அது அளவோடு இருப்பது இருப்பது. அதுக்கு மேல வந்து திருவருளிலே ஆசை கொண்டு அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மான். மாணிக்க வாசகரே 10 ஆசைங்கிறாரு. மாணிக்க வாசகரே ஏற்கு ஆசைங்கிறாரு. இருளை நீக்கி இங்கே வா என்று அங்கே ஹூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம். அருளிலே ஆசை. இப்ப நமக்கெல்லாம் பொருளிலே ஆசை, மாணிக்க வாசகருக்கு அருளிலே ஆசை. அது அந்த வாத ஒரு வள்ளல்ங்கிற நூல்ல பாடியிருக்கிறேன், சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்லுவார். தேசத்தில் பெரியோருள் உண்மை அல்ல, சிவனுக்கே ஆசை இருக்குதாப்பா. அது தெரியுமா உங்களுக்கு? சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்லுவார், தேசத்தில் பெரியோரும் உண்மை அல்ல, சிவனுக்கு பேராசை அதிகமம்மா. இதுல திருமுறையை கேட்பதிலே அவனுக்கு ஆசை, திருமுறையை கேட்பதிலே அவனுக்கு. புவனத்தில் நமக்கெல்லாம் பொருளில் ஆசை, புண்ணியானா வாத ஒரு முனிவனுக்கு சிவனுடைய அருளிலே ஆசை என்று செப்பினான் வாசகந்தான் ஆசைப்பத்தேன்னு அந்த வாத ஒரு வள்ளல்லே பாடியிருக்கிறேன். ஆகையினாலே இப்படி உலக பொருளிலே வைத்திருக்கிற ஆசை அறுத்தான், உயிரோடு கலந்திருக்கிற பாசத்தை அறுத்தான், பிறப்புக்கு காரணமாயிருக்கிற இருவனை அறுத்தான். மூணு சொல்ற அறுப்பாதுல, இருவனை அறுத்து பாசமானவை பற்றறுத்து ஆசை தீர்த்தான். இப்படி எல்லாம் என்னை சுத்தம் பண்ணி, சுத்தம் பண்ணி இதெல்லாம் அழுக்குன்னு பேரு, இதெல்லாம் சுத்தம் பண்ணி என்னை எங்க ஒண்டி சேர்த்தான் தெரியுமா? அடியார் கூட்டில ஒண்டி சேர்த்தான். பெரிய ஆச்சரியம். அதுதான் உங்களுக்கு திருவாசகத்துல ஒரு தனி சிறப்பு. அதிசயப்பத்துன்னு பாடிட்டார்ல, அதிசயப்பத்து. அதுல என்ன அதிசயம்னா, அடியாரோட கூட்டி வச்சது அதிசயம். அடியாரன்னா எப்படின்னா, அடியாரடி கூட்டிய அற்புதம் அறியன். இதுல இதுல சொல்றாரு, அடியாரடி கூட்டிய அற்புதம் அறியன். அடியாரன்னா எப்படின்னா, இப்ப மாணிக்க வாசகரை சேர்த்து வச்ச அடியாறு, மாணிக்க வாசகருக்கு சேர்த்து வைத்த அடியாறுகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்ம மாதிரி இருக்கும், அவருக்கு தகுந்தாப்புல தானே சேர்ந்து வைப்பாரு. நமக்கு தகுந்தாப்புல நம்ம சேர்ந்து இருக்கிறோம். மாணிக்க வாசகர் அடியாரை சேர்த்து வச்சாருனா அந்த அடியாரில் எப்படி இருப்பாங்க? அதுவும் எப்படி சொல்றாருன்னா, அதுவும் எப்படி சொல்றாருன்னா, இவரை என்னென்ன வகையில இவருக்கு ஞானத்தை கொடுத்து தயார்படுத்தி இவருக்கு கண்ட குறையெல்லாம் போக்கி நிறைவாக்கி நல்ல 100க்கு 100 மார்க் வாங்க வச்சு தயார் பண்ணி அதுக்கு ஒருபாடு அடியார் கூட்டத்தில் சேர்த்து விட்டாராம் அப்படின்னு அந்த அடியார்கள் எப்படி இருப்பாங்க? நீக்கி முன்னனை தன்னோடு நிலாவகை குரம்பயிர் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியனு சொற்செய்து நுகமந்தி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த தோளறுத்து எழுதறு சுடற்சோதி ஆக்கி ஆண்டு தன் அடியரில் கூட்டி அதிசய போயிடும். சிவகுருமானே மாணிக்க வாசகரே இவ்வளவு தயார் பண்ணி தகுதி எல்லாம் உண்டு பண்ணி அதன் பிறகு அடியார் சேர்த்து வச்சாரா அப்படின்னா அந்த அடியார்ல எப்படி இருப்பாங்க? இவனை எல்லா வகையிலும் தயார் பண்ணிட்டு இவன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 100க்கு 100 மார்க் வாங்கிட்ட இவன் ஒன்னா நம்பர் ஆள், இவனை நீங்க சேர்த்துங்க அப்படின்னு அடியார் உடத்துல சேர்த்து வச்சாரா அப்படின்னா அந்த அடியார்ல எப்படி? ஜனகாதி முனிவர்கள், பதஞ்சலி வியாக்கரவாதா, திருநந்தி தேவர், அந்த மாதிரி அகத்தியர், இந்த மாதிரி அடியார்கள் ஆறு மாணிக்கவாசகர் சேர்த்து வச்ச அடியார். அதனால ஆசை சேர்த்து அடியாரடி கூட்டி அற்புதம் அறியேனே